نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرًا كثيرًا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمن الصلاة وآتين الزكاة وأطعن الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا قال الله تبارك وتعالى والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ألا كلكم راعي وكلكم مسؤول عن رعيته رواه البخاري وقال عليه الصلاة والسلام أيضا يا معشرنا النساء تصدقنا ولو من حليكن لأني رأيتكن أكثر أهل النار أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானு இந்த உலகத்திலே மிகவும் குறைவான ஒரு காலம் வாழ்வதற்காக அனுப்பியிருக்கிறார் அந்த வாழுகின்ற வாழ்க்கை கூட 50,000 நாட்கள் உலகத்தில் வாழ்பவர்கள் கூட ரொம்ப குறைவு யார் உலகத்தில் 50,000 நாள் வாழ்றாங்க 50,000 நாட்கள் வாழ்றதாக இருந்தால் 120 வருஷத்துக்கு மேல் இந்த உலகத்தில் வாழ்றாங்க அப்படி யாராவது வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களோட பெயர் பத்திரிகையிலே வந்துடும் இவ்வளவு நாள் வாழ்ந்தார் சாமானியமாக ஒரு மனிதன் 60 வருஷம் வாழ்ந்ததாக இருந்தால் சுமாராக 21,000 நாள் தான் உலகத்தில் வாழப்போறார் அவ்வளவு கொஞ்சமான காலம் இந்த உலகத்தில் இருக்க போறோம் அப்துல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கொஞ்சமான காலத்தில் உங்களை எதுக்காக அனுப்பியிருக்கிறோமோ அந்த ஆஹிராவுடைய வாழ்க்கையை தயாரிப்பதற்காக இந்த உலகத்தை நீங்க பயன்படுத்திக்கோ. மூமினான ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்தில் இருந்து செய்ய வேண்டிய வேலை இங்கிருந்து அமல்களை தயாரித்து ஆஹிராவுக்கு அனுப்பி வைக்கிறது. ஆஹிராவில் உள்ள மாளிகைகளை வாங்குற, ஆஹிராவில் உள்ள காணிகளை வாங்குற, ஆஹிராவில் உள்ள இன்பங்களை வாங்குற, ஆஹிராவில் என்ன பெரும் பெரும் தரஜாக்களை அந்தஸ்துகளை வைத்திருக்கிறானோ அவற்றை வியாபாரம் செய்யறதுதான் இந்த உலகத்தில் எங்கடவே இல்லை. ஆகவேதான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனுத்தக்குல்லாஹ வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமானுள்ள மக்களே, அல்லாஹ்வை மிகவும் பயந்துகோ. மூமின்களுக்கு திரும்ப திரும்ப குர்ஆன் ஞாபகம் செய், அல்லாஹ்வை பயந்துகோ. எப்படியும் உலகத்தில் வாழ்ந்துட்டு தப்பி போயிடலாம் நினைச்சிடாதீங்க. உலகத்தில் யாரையும் ஏமாத்தே, உலகத்தில் யாரோட கண்ணுக்கு மறைஞ்சும் எங்களோட காரியங்களை பார்க்கறதுக்கே, உலகத்தில் யாரிடத்திலையும் பொய்ய சொல்றதுக்கே, உலகத்தில் எந்த இடத்திலையும் எங்களுக்கு நினைச்சது போல பேச்சை பெரட்டி பேசுறதுக்கே. ஆனால் ரப்பிடத்தில் உங்களோட விளையாட்டுகள் செல்லுபடியாகாது. அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த விஷயத்துல கவனமாக இருக்கு. நாளைய மறுமைக்காக எதை முற்படுத்தி அனுப்பி இருக்கிறேன்? உலகத்தில் இவ்வளவு காலம் வாழ்ந்தது, இவ்வளவு காலத்திலேயும் ஆசிராவில தப்புறதுக்காக என்னென்ன முற்கூட்டி அனுப்பி இருக்கிறேன்? இதை சிந்திச்சு பாருங்க. ஒரு அறிஞர் எழுதுறார், இந்த துனியாவில் ஒரு மனிதன் வாழ்றது போல் வாழ்றது ஒரு குட்சிட்டியில சாமம் வாங்குறது போலயா. அதுக்குள்ள ஒவ்வொரு விலையில சாமான் இருக்கு, எல்லா வகையான பொருளும் இருக்கு, அநேகமான கடைகள்ல ஹலாலும் இருக்குது ஹராமும் இருக்கு. ஒரே உடுப்பு 100 ரூபாய்க்கு இருக்குது, அதே போல உடுப்பு 1000க்கு இருக்கு. உடுப்புன்னா உடுப்பு இருக்கு, சில்லறை சாமான் அது இருக்கு, மரக்கறி அதுவும் இருக்குது, மாமிசம் அதுவும் இருக்குது, மருந்து பொருள்கள் அதுவும் இருக்குது, தளபாடங்கள் அதுவும் இருக்கு. எதை வேண்டுமானாலும் நீங்க எடுத்து உங்களோட பேக்ல போடலாம். ஆனா நீங்க ஒண்ட மறந்துடாதீங்க, முன்னால நீங்க காசி கெட்ட இடம் இருக்கு, அதுக்கு நீங்க கணக்கு காட்டாம போயிடலாம். இது போல நீங்க துனியாவில் எதை வேண்டுமானாலும் பேசுங்க, எதை வேண்டுமானாலும் பாருங்க, எதை வேண்டுமானாலும் கதைங்க. கபூர்ல உங்கள்ட்ட விசாரணை இருக்கு, கசியர் இருக்கிறார் கபூர்ல, அவர் கேள்வி கேட்பார், பதில் சொல்றதுக்கு தயாரா. இப்படிதான் துனியாவில் ஒரு மனுஷன் வாழும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு எல்லதுக்கும் நேரம் இருக்கு, அவன் தலையில எல்லா தபத்தையும் இருக்கு, சிந்தனை நிறைஞ்சு போயிருக்கு, எங்கட மெமோரியில் இடம் இல்லை, சிந்திக்கிறதுக்கு இடமே இல்லை, புல் எங்கட சிந்தனையில் என்ன இல்லை இருக்கிறது பாருங்க. குப்பையில தூக்கி தலையில வச்சிருக்கிற, பேப்பர்ல வாட பாதிச்சு தலையில, ரேடியோல சொல்ற பாதிச்சு தலையில, போன்ல வாட பாதி எஸ்எம்எஸ் தலையில, கேட்டா உடனே ஒதுங்கி வருது. அமெரிக்காவை பத்தி தெரியும், யூரோப்பை பத்தி தெரியும், ஆஸ்திரேலியாவை பத்தி தெரியும், யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது தெரியும், ஜனாதிபதியை பத்தி தெரியும், வரசில பத்தி தெரியும், வியாபாரத்தை பத்தி தெரியும், பக்கத்து வீட்டை பத்தி தெரியும், ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும், வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களை பத்தி தெரியும், எது சரியா, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு தெரியும். எல்லாத்தையும் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குது, தன்னை சிந்திக்க நேரம் இல்லை. இப்படிதான் எங்களை வாழ்க்கை வரும். எதை சிந்திக்கணும் அதை விட்டுடும். இப்படி ஒரு மனிதன் தன்னை மறந்து வாழ்வானாக இருந்தால் ஆஹிராவிலே ஒரு பெரும் கஷ்டப்படுவார். உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்திக்க ஒரு நேரத்தை ஒதுக்கினால் தான் அவருடைய பிழைகளை மௌத்துக்கு முன்னால் திருத்தம் செய்து எதுக்கு தௌபா செய்யணுமோ அதுக்குரிய தௌபாவை வாங்கி நல்லவராக கபருக்கு போகலாம்.
ஆகவேதான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்றார், மனிதர்களே ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு, அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் நீங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்பட முன்னால் உங்களை நீங்கள் கேள்விகளுக்கு கேட்டுக்கோங்க, உங்களிடத்தில் எத்தனை நன்மை இருக்கு எத்தனை பாவம் இருக்கு. இங்கே கேள்விகளுக்கு கேட்டீங்க, ஓட்டைகளை அடைச்சு கொள்ளலாம். வசினோ அன்புசக்கும் கவில அன்பூத்தனும், உங்களோட அமல்கள் நாளை மீதானுடைய சராசரி வைத்து நிறுக்கப்பட முன்னால் துனியாவிலே நீங்க நாளாந்த உங்களோட அமல்களை நிறுத்து பாருங்க, ஆசிராவில் உங்களோட பாரங்கள் சுமைகள் குறைஞ்சி போயிடும். இன்று நடந்திருக்கிறது என்னன்னா எங்களையும் எங்களுக்கு தெரியாது, என்ன எனக்கு தெரியாது, எங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு பார்ப்போம், நீ யாருன்னு கேட்டு பாருங்க. உங்கள்கிட்ட நீங்க தனிமையில இருந்து பேசுங்க, நீ யார் அப்பா, நீங்களும் ஒரு மனிதன் என்று சொல்லிக்கொண்டு, கண்ணியமான ஒருத்தர் என்று சொல்லிக்கொண்டு, பட்டதாரி என்று சொல்லிக்கொண்டு, முக்கியஸ்தர் என்று சொல்லிக்கொண்டு பூமியில நடமாறிய நீ யாரா, எங்களை பத்தி சிந்தித்து வந்தா, நாங்கள் ரெண்டு சொன்னது யாரு, இந்த இருக்கிற பெரிய பொடியானாங்க, நாங்க உடுத்திருக்கிற உடுப்பானாங்க, எங்கட பெண்கள் போட்டிருக்கிற நகையாவங்க, நாங்க படித்த படிப்புகளானாங்க, எங்களுக்கு வச்சிருக்கிற பேரானாங்க, இதெல்லாம் நாங்க பிறந்த பிறகு எங்களுக்கு வந்தது. அப்ப நாங்க யார், எங்கட பேரையே பிறந்த பிறகு எங்க வாப்பு வச்சாங்க, அப்ப நாங்க யார். இந்த கேள்விக்கு ரொம்ப பேருக்கு விட தெரியாது, நீங்க சொல்கிறார்கள் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஆதம் இன்னமா அன்த ஐயாம், ஆதமுடைய மகனே நீ என்றா யாரு தெரியுமா, உண்ட அழகிய உருவம் அல்ல, நீ உடுத்திருக்கிற 10,000-20,000 பெருமதியான உடுப்பும் அல்ல, நீ படித்த கல்லூரிகளுடைய படிப்புகளும் அல்ல, உண்ட வீட்டில மாட்டி வச்சிருக்கிற சர்டிபிகேட்டுகள் அல்ல, நீ ஒரு ஊர்ல வகிக்கக்கூடிய பதவிகள் அல்ல, உனக்கு நாட்டில கிடைச்சிருக்கிற ஜொப் அல்ல, நீ என்றா யாரு தெரியுமா, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் உனக்கு எண்ணி தந்த நாட்கள் தான் இவர். இது இவர் 60 வருஷம் வாழ போறா, உனக்கு ரப்ப 21,000 நாட்களை எண்ணி தந்திருக்கிறார், அவ்வளவுதான். நீ ஒரு நாள் போகும்போது உன்னில் ஒரு பகுதி கரைஞ்சிருச்சு, பைதா ஸஹப யௌமுன் ذهب منك جزء, ஒரு நாள் போயிருச்சா, ஒன்னிலிருந்து ஒரு பகுதி கழிஞ்சு போச்சு, இப்ப நீ 40 வருஷம் பாஞ்சிருச்சா, எவ்வளவு 15,000 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் இருக்க போறது 6,000 நாள், 50 வருஷம் ஆயிச்சா, 17,000 நாட்கள் வாழ்ந்து முடிஞ்சது, இன்னும் இருக்கிறது 3,600 நாள், நாள் போக போக நீதான் முடிகிறாய் கரையினாய். ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி சிந்திக்கிறது கட்டாய். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னால எங்களை பற்றி தங்களை சிந்திக்க சொல்லலாம். நாங்க சம்பாதிக்கிறதுல அடுத்தவர்களுக்கு செலவழிக்க முன்னால், மனிதன் சம்பாதிக்கிறான், அவன் மனைவிக்கு செலவு கொடுக்கிறது பரதாய், தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு செலவு கொடுக்கிறது பரதாய், ஆனால் அதற்கு முன்னால் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளையும் முதல்ல செலவழிக்கும், தன்னுடைய செலவுதான் முதலாகும். மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாப்பது கணவனுடைய கடமை, பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க வழி செய்து கொடுப்பது பெற்றோருடைய கடமை, ஆனால் அதற்கு முன்னால் பெற்றோர்கள் அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும், உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாருங்க, அப்புறம் உங்களோட குடும்பத்தை பாதுகாரு, எங்களை தான் முதல்ல. இப்ப ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, இப்படியாக சில நாட்களை கொடுத்தனுப்பின என்னை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் என்ன வேலைக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், என்னிடத்தில் என்னமோ ரப்பு விரும்புறான், அதனாலதான் இவ்வளவு வசதிகள். ஒருத்தருக்கு ஒரு முதலாளி தனி வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார், வாகனம் கொடுத்திருக்கிறார், அந்த வாகனத்துடைய சகல செலவுகளையும் அந்த முதலாளிதான் பொருட்படுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய செலவையும் அவர் தான் கொடுக்கிறார். சும்மா கொடுப்பாரா? சும்மா கொடுப்பாரா? முதலாளி
இவரிடம் இருந்து ஏதோ ஒரு சேவை எதிர்பார்த்து தான் கொடுக்கிறார். ரப்பு எங்களுக்கு எவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிறார்?
சூரியன் வானமே முஸ்லிம்களுக்காக தான். காலையில உதிக்குது, மாலையில மறையும். மழை பெய்யுறது எங்களுக்காக, காற்று வீசி சுவாசிக்கிறோம் இது எங்களுக்காக, தண்ணீர் வர்றது எங்களுக்காக, இவ்வளவு செடிகள் கொடிகள் மரங்கள் எங்களுக்காக, கடலில் இவ்வளவு மீன்கள் உற்பத்தியாகிறது எங்களுக்காக, இவ்வளவு மிருகங்கள் காற்றில் எங்களுக்காக. நாங்க அதுக்காகவல்ல, நாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அடிமைத்தனத்தை இந்த பூமியில நிரூபிக்க இதுக்குதான். ஒவ்வொரு ஆணும் பொறுப்புதாரி, ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்பாளி. துனியாவில் வாழும் ஒவ்வொரு ஆணும் பொறுப்புதாரி, துனியாவில் வாழும் ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்புதாரி. நாங்க பொறுப்புதாரியை யாரும் சொல்றோம்? பள்ளியில் உள்ள நிர்வாகிகளை ட்ரஸ்டி மாறணும் ஆறு பேர் தெரிவு செஞ்சிருப்பாங்க. பள்ளியில நிர்வாகிகள் யாரு முடிவு செய்யறது? ஊர் மக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல துனியாவில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் ட்ரஸ்டிமான, துனியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் நிர்வாகிகள், நீங்க எல்லாரும் ட்ரஸ்டிமான். புகாரியில் இருக்கிறது அலா குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன ரஅயதி, அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவர்களும் மெய்ப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் நிர்வாகிகள். இந்த நிர்வாகத்தை அல்லாஹ் கண்காணிக்கிறான். பார், ஒரு கடையில கேமரா பொருத்தி இருந்தா அந்த கடையில் உள்ள ஊழியர்கள் எவ்வளவு பயப்படுவான்? ஏன், எங்கிருந்தோ பஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலிருந்து பார்ப்பார், சிங்கப்பூர்ல இருந்து பார்ப்பார், சைனால இருந்து பார்ப்பார். துனியாவில் எங்கு போனாலும் அவருக்கு எங்களை கடையை பார்க்கலாம். எவ்வளவு ஒரு கவனத்தோடு இருப்பார். கேமராவை விடவும் துல்லியமாக 24 அவரும் என்ற ரப்பு என்ன பார்க்கிறான்? எவ்வளவு பயப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களே நீங்க ஒவ்வொருத்தரும் நிர்வாகிகள், பெண்களே நீங்களும் நிர்வாகிகள். உங்களோட நிர்வாகத்தை ரப்பு கவனிக்கிறான். கியாமத்தில் இதுக்கு விசாரணை வருக்கும் மஸ்தூர் நரையில் ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய பரிபாலனத்தை பற்றி கேட்கப்படுவீங்க. பிறகு சொன்னாங்க, ஆண்களுடைய நிர்வாகம் எது, பெண்களுடைய நிர்வாகம். இந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு நிர்வாகம் என்றா வீட்டுடைய சூழலுக்கு நிர்வாகம். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சினால் அந்த வீட்டில நல்ல ஒரு ஈமானுடைய சூழல் உருவாக்கும். இதுக்கு தான் நீங்க நிர்வாகம். ஆண்களுக்கு பொறுப்பென்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆண் அவருடைய வீட்டுக்கு பொறுப்பாளி, அவருடைய வீட்டினுடைய நிர்வாகியம் தான். 24 மணி நேரமும் அந்த ஆண் கண்காணித்துக் கொண்டே இருக்கணும். வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள், வீட்டுக்குள்ள இருக்கின்ற மனைவி வெளியிலே போறாளா, உள்ளே இருந்து தொலைபேசியில் தொடர்பா, வீட்டுக்குள்ள இருக்கிற மகன் வெளியிலே போறானா, அவனுக்கு தொலைபேசியில தொடர்பா, வீட்டுக்குள் இருக்கிற மகள் வெளியில போறாளா, அவளுக்கு வீட்டுக்குள் இருந்து தொலைபேசியில தொடர்பா, இது அந்த தகப்பனுடைய கண்காணிப்பில் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தாய்மார்களை பெண்களையும் அல்லாஹ் சும்மாவா படைச்சிருக்கிறார். சொன்னார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஆணும் ஒரு பெண் அவளுடைய கணவனின் வீட்டிலே உள்ள நிர்வாகியவன், வீட்டுக்கு உள்ளே இருக்கிற ட்ரஸ்டி அவதான். ஆண் வீட்டுக்கு வெளியிலே இருந்து உள்ளே கவனம் வைத்திருப்பார், பெண் வீட்டுக்குள்ளே இருந்து சூழலை உருவாக்க பாடுபடுவார். வீட்டுக்குள்ளே இருந்து களத்தில் இருந்து சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த வீட்டு பொறுப்புதாரியான தாயிடத்தில் இருக்கிறது. வஹிய மஸ்ஊலா அர்ரஹியத்திஹா, அவளுடைய நிர்வாகத்தை பற்றி கியாமத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பார். கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா? கேள்வி என்பது எவ்வளவு பயம், விசாரணை என்பது எவ்வளவு பயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், மிஅராஜுடைய இரவில் நரகத்தை பார்க்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நரகத்தில் ஒரு காட்சி பார்த்தன, முற்காலத்தில் இருந்த இந்த உம்மத்துக்கு முன்னால் உள்ள காலம், அநேகமாக பனு இஸ்ராயில்கள காலம், அந்த காலத்தில் இருந்த ஒரு வணக்கசாலி ஆவிதான பெண்ணை நரகில் கண்டேன். இபாதத் என்ற ஒருவன் நரகத்தில் இருக்கிறான், என்ன காரணம் என்று சஹிஹுல் புகாரி என்ன காரணம், இவள் ஒரு பூனையின் உரிமையை கொடுக்கல, பூனை வளர்த்த வீட்டில், ஒரு மிருகம் பறவையை வீட்டில் வளர்க்கிறதாக இருந்தா அதுக்கும் உரிமைகள் இருக்கு. பூனையை போட்டு கட்டி போட்டுருக்கீங்களா, அதோட உரிமை அதோட சாப்பாடு தண்ணியை நீங்க கொண்டு போய் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்க முடியல அதை அவுத்து விடுங்க அதை தேடி சாப்பிட. இவள் பூனையை கட்டி வச்சிருந்தால் அதுக்குரிய ஹக்கான சாப்பாட்டை கொடுக்கல, பூனை செத்து போச்சு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த பெண்ணை தூக்கி நரகத்தில் போட்டான். பூனைக்கு சுவர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. மிருகம் பறவைகளை அல்லாஹ் கியாமத்தில் மண்ணாக்க போறான், சுவர்க்கத்துக்கு அனுப்புறது இல்லை நரகத்துக்கு அனுப்புறது இல்லை. செய்தார் ஆனால் அந்த பூனைக்கு அல்லாஹுக்கு வழிபடுகின்ற ஒரு மனிதன் அதனுடைய ஹக்கு கொடுக்காததால நரகம் போக வேண்டி வருகிறது என்றால், பொறுப்பாக்கி தந்த பிள்ளைகளுக்குரிய சூழலை உருவாக்கல என்றால் அல்லாஹ் அந்த தாயை தந்து விடுவான. இவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி கொடுத்த பிறகும் அந்த பொறுப்பை செய்யாம போனா அந்த உம்மவை அல்லாஹ் விடுவான். அந்த வீட்டுக்குள்ள நல்ல பிள்ளைகள் வளருவதற்கான சூழலை உருவாக்குவது என்னுடைய பொறுப்பு என்று இதுவரை உணர்ந்த தாய்மார்கள் எத்தனை பேர், அதுதான் இந்த பொறுப்பு என்று உணர்ந்தவர். உணர்ந்தாத்தானே செயற்படுவாங்க, உணரவே இல்லை. எந்த பொறுப்பு என்று உணர்ந்த தகப்பன்மார் எத்தனை பேர். தாய் தந்தையினுடைய பொறுப்பு கிடையுள்ள வித்தியாசம், தந்தை வெளி தொழிலில் இருந்து கொண்டு, வெளிநாட்டில் இருந்து கொண்டு, ஊரில் உள்ள சமூக பணிகளை செய்து கொண்டு, ஊரில் உள்ள பொது வேலைகளை செய்து கொண்டு வீட்டிலே கண் வைத்துக் கொண்டிருப்பார். தாயுடைய பொறுப்பு வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுடன் இணைந்து கொண்டு அவர்களை பாதுகாப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கிடையில் வித்தியாசம். யாராவது ஒரு வாப்பா உங்களோட வீட்டில் உங்களோட மகன் இப்படி நடக்கிறாரா என்று சொன்னா, அந்த வாப்ப எனக்கு தெரியாதப்பா கைவிரிச்சாருன்னா அவர் வாப்ப வந்த. அப்படி எனக்கு தெரியாது. ஒரு உம்மாவிடத்தில் போய் உங்களோட மகள் இப்படியாமே, உங்களோட வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குதாமே, அப்படியா என்று கண்ணை விரிச்சா வந்தா அவ இன்னமும் உம்மாவல்ல, தாயுடைய பொறுப்பு அவ இன்னமும் செய்ய. இவ ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கலாம். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சில கடுமையான உத்தரவுகளை போட்டான். முழு உம்மத்தினுடைய தாய்மார்கள் அவர் எல்லோருக்கும் ஒரு பெண்ணுடைய பொறுப்பை உணர்த்த வேண்டிய, வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்கள் இருந்தது. ரசூல் இஸ்ஸத் அல்லாஹ் என்ன சொன்னான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களே நீங்க வீடுகளுக்குள்ளேயே இருங்க, வெளியே போகாதீங்க. ஜாஹிலியா காலத்தில அழகாக உடுத்து சந்தி சந்தியாக திரிந்தது போல நீங்க திரிய போயிடாதீங்க. வலா தபர்ரஜுல தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உள்ள வெக்கங்கட்ட முறையில கண்டது பிடிச்சதுக்கு எல்லாம் பாதையில சுத்தி கொண்டு திரிஞ்சாங்க ஜாஹிலியத்தில. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களே நீங்க அப்படி சுத்த போயிடாதீங்க, நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து வாஸ்ஸலா தொழுகைய நேரத்துக்கு தொழுங்க, வாத்தீனத்தக்கா ஜகாத்தை முறையாக கொடுங்க, வாத்தீனல்லாஹ் வ ரசூலா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தீனுக்கு ஹயாத், நீங்க தீன ஹயாத் ஆக்குங்க, ரப்புக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு இதாத் செய்யுங்க. ஒரு பெண்ணுடைய பொறுப்பை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உணர்த்தி காட்டினார். தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி இன்றைக்கு இந்த வீடுகளை வைக்கலாமா? வெற்றிக்கிறோமா? இந்த அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? ஏன் முடியல? நிறைய பேரு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கே தயாரில்லை. யாரு பிள்ளை வளர்க்கறதுக்கு தயார்? பிள்ளை வளர்க்கறதுக்கு ஒருத்தர் தயார் இல்லை. இந்த காலத்துல பிள்ளைகளை வளர விட்டிருக்கிறாங்க, வளர்க்கிறாங்க இல்ல, வளர்ந்து வரட்டும் என்று விட்டிருக்கிறாங்க. வளர்க்கிறது வேற, வளர்றது வேற. பாருங்க, ஃபார்ம்ல போட்டு மிருகத்தை வளர்க்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, நோய் வரும்போது வைத்தியரை கொண்டு வந்து காட்டுறாங்க, அது வளர்க்குது. இன்னும் சிலர் மாட்டை விட்டு இருக்கிறாங்க, எவண்டையாவது தோட்டத்துல போய் சாப்பிட்டு எங்கேயாவது காணியில தண்ணியை குடிச்சு அது வளர்ந்து வந்தவரு அறுக்கு. இப்படித்தான் அதிகமான பேர் புள்ள வளர்க்க வச்சு வளர்ந்து வா. உனக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரு. உனக்கு நேரம் கொடுத்தா நான் எப்படி தூங்குறேன்? உனக்கு நேரம் கொடுத்தா நான் எப்படி கடைக்கு போறேன்? உனக்கு நேரம் கொடுத்தா நான் எப்படி ட்ரிப் போறேன்? உனக்கு நேரம் கொடுத்தா நான் கூட்டாளிமார்களோட சந்தையில் அரட்டி அடிக்கிறபடி? உனக்கு நேரம் கொடுத்தா நான் எப்படி குடும்பம் நடத்துறேன்? இப்படி தன்னுடைய சுயநலத்தை பார்த்து பார்த்து பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தயாரு. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற கூலி தெரியுமா? ஒரு பிள்ளைய முறையாக வளர்க்கிறது என்பது ஜிஹாத். அது பெரிய ஒரு போராட்டம். அதில் அவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதில் அவ்வளவு சிரமம் இருக்குது, அவ்வளவு நஃப்ஸோடு போராட வேண்டியிருக்கு, அவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு, அவ்வளவு எங்களுடைய சுகங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் தான் அல்லாஹ் ரபில் இந்த பிள்ளைகளை முறையாக வளர்க்கிறவர்களுக்கு மிகப்பெரிய சன்மானங்கள் அறிவிச்சிருக்கு. பிள்ளை வளர்க்கிறது சும்மாவில்லை, அல்லாஹ் சும்மாவா வளர்க்க சொன்ன? உங்களை வீட்டுக்குள்ள ட்ரஸ்டி ஆக்கினது சும்மாவா? சம்பளம் இல்லாமையா வேலை செய்ய சொன்ன? சம்பளம் தாரா? வீட்டில நல்ல சூழலை உருவாக்குற தாய்மார்களுக்கு அல்லாஹ் சம்பளம் கொடுக்கிறான், அந்த தந்தையினருக்கு சம்பளம் கொடுக்கிறான். என்ன சம்பளம்? சஹீஹான ஹதீஸில் மாத்திரம் மூன்று விதமான நன்மைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. முதலாவது நன்மை, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தை வாங்கி பார்க்கிறான். இரண்டாவது நன்மை, அவ்வாறு பேணுதலாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை நரகத்துக்கு திரையாக ஆக்குறார். மூணாவது கூலி, அப்படியான பெற்றோர்கள் ரசூலுல்லாவுடன் கொஞ்ச நேரமாவது சுவர்க்கத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தை பெறுவாங்க. சஹீஹான ரிவாயத்தில் கண்ட மூணு கூலிகள். லேசிப்பட்ட சன்மானம். அந்த குழந்தைகள் பெற்றோர்களை நரகம் போக விட மாட்டாங்க. எங்களை வளர்த்து ஆளாக்கியவர்கள், ஒழுக்க சீலர்களாக வளர்த்தவர்கள், கெட்டு போகும் சூழல் ஊழலில் இருந்தது, நாங்கள் பழிதாகும் சூழல் ஊரில் இருந்தது, கெட்டவர்கள் ஊரிலே இருந்தார்கள், என்னுடைய தந்தையும் தாயும் எனக்கு கொடுத்த ஒழுக்கம், கட்டுப்பாடு, பாதுகாப்பு, பாதுகாத்தவை, என்னை மனிதனாக உருவாக்கியது. இந்த பெற்றோர்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்ததால் நரகம் போக இருந்தாலும் அந்த குழந்தைகள் நரகத்துக்கு திரையாக ஆகுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய ரிவாயத் முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கு. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அழகாக சொன்னார், யாருக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை கொடுத்து அவர்களால் சோதிக்கப்படுகிறார்களோ. இப்படி வார்த்தைவார், பெண் பிள்ளைகளை கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளினால் அல்லாஹ் அந்த பெற்றோர்களை சோதிக்கிறானோ. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலை இதுக்கு கீழே ஷரஹ் எழுதுறாங்க. இதிலிருந்து உணர முடியுது, பெண் பிள்ளைகள் என்பது அவர்களை முறையாக வளர்க்கிறது என்பது ஒரு சோதனை, பெற்றோர்களுக்கு ஒரு சவால். வேறு சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்து அவளை கரை சேர்த்துவதென்பது எதிரிகளுடன் திஹாது செய்து உயிரை பாதுகாத்துக் கொண்டு கரை சேர்த்த போலயா? அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு.
சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறு சோதிக்கப்பட்டு சோதனை வருது, பெண் பிள்ளையினுடைய நோய் சோதனை,
அவளுடைய மானம் ஒரு சோதனை, அவள் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவளில் கெட்ட குணங்களுடைய தாக்கம் ஒரு சோதனை, வெளியில போகும்போது வருகின்ற ஆபத்துகள் சோதனை, நடமாடுகின்ற இடங்கள் பார்வைகள் தொடர்புகளால் வருகிற சோதனை, கணவனை தீர்மானிக்கும் போது அவள் எடுக்கின்ற தீவிரமான முடிவுகள் பெற்றோருக்கு சோதனை.
சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சோதனையான நேரத்தில் பெற்றோர்கள் பொறுமையாக இருக்கிறார்.
இந்த பிள்ளைகள் இப்படி ஒரு தவறு நடந்தாலும் இவர்களை முன்னே திருத்துறதுக்கு என்ன வழி? அதை துறை சார்ந்தவர்களுடன், பழுத்தவர்களுடன், மூத்தவர்களுடன் ஆலோசனை செய்து அவர்களுக்கு நலவையே தொடர்ந்தும் நாடுகிறார்.
சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த படுகிற கஷ்டங்களுக்கு கிடைக்கிற கூலி குன்னலஹு சித்ரம் மினன்னார். அந்த பிள்ளைகளை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் கியாமத்தில் பெற்றோர்களின் நரகத்துக்கு திரையாக ஆக்கும்.
புகாரியில் இருக்கிறது வாயில், யாருக்கு மூணு பெண் பிள்ளைகள் கொடுத்து அவர்களோடு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, தீனை சொல்லிக் கொடுத்து, மானத்தை பாதுகாத்து வெளியிலே போகும் போது அவளுடைய கற்புக்கு பாதுகாப்பாக போய் கரை சேர்த்தால் அந்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கம் வாங்கி வந்தான்.
ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், ரெண்டு புள்ளைய வளர்த்தெடுத்தாலும் கிடைச்சிருவான்? அவசியம்தான், ரெண்டு புள்ளைய வளர்த்தாலும் கிடைச்சிரு. எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது பா, ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட அந்த பொறுப்புணர்ச்சி இல்லை.
யாரு பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நேரம் ஒதுக்கிறாங்க, பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பற்றி ஆலோசிக்கிறாங்க, பிள்ளைகள் போகிற முறை சரியான முறையில் அமைக்கிறதுக்கு நான் ஒரு தியாகம் செய்யணும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் யார்?
முன்னைய பெரிய மனிதர்கள் தஹஜ்ஜுதில் ஒரு நேரத்தை ஒதுக்கினார்கள் பிள்ளைகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க.
அல்லாமா ஷாராணி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறான், எனக்கும் ஒரு மகன் இருந்தான், மகன் இருந்தான், அவர் பெரிய இமாம் அப்துல் வஹாப் ஷாராணி, ஒரு பெரிய இமாம்.
அவனுக்கு படிப்பில இல்மில எந்த ஒரு அக்கறை இல்லை, ஒரு கிதாப் எடுத்து வாசிக்க மாட்டான்.
விசேடமாக படித்தவர்கள் ஆலிம்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு தனியான சோதனை, அவர்களுக்கு இல்முடைய பெருமதியை விலங்கெடுப்பது கஷ்டம். விவசாயியுடைய மகனுக்கு இல்முடைய பெருமதி விளங்கும், ஏன் அவனுக்கு தெரியுது என்ற வாப்போ ஒரு விவசாயி, அவருக்கு இந்த மரியாதைகள் எல்லாம் கிடைக்காது. நான் அந்த மரியாதைகளை அவசரமாக வாங்குவதாக இருந்தால் ஒரு ஆலிமாக மாறினால் வாங்கலாம்,
ஆனால் அந்த புத்தி ஆலிந்த மகனுக்கு வராது. ஏ பாப்பக்கு கிடைக்கிற கண்ணியத்தை பார்த்து அவன் நினைச்சுதான் இது போல கண்ணியம் லேசாக வாங்கிடலாம்.
சாராணி எழுதுறாங்க, இது பெரிய முசீபத்.
இந்த மகனும் கிதாப் எடுத்து படிக்கவே மாட்டான்.
நான் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதில் இந்த பிள்ளைகளை பொறுப்பு சாட்டினேன், பிள்ளை வளர்க்கிறது கேளாதே, நீ பொறுப்படி, இந்த பிள்ளைகளை பாதுகாறு, தஹஜ்ஜுதில் கண்ணீர் வடித்து அழுதேன், அல்லாஹ் ரப்பில் இந்த பொறுப்படுத்தான். அன்று இரவை பார்த்தேன் கிதாப் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். எழுதுறார், ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த மகன் வந்திருக்கிறான்.
பிள்ளைகளுடைய தரபியா என்பது ஒரு சாதாரண விஷயம்.
அதிலே ஆகப்பெரிய வகிபாகம் தாய்மார்களுக்கு இருக்கு. தாயுடைய வழியிலே பிள்ளைகள் வருவார்கள், தாயுடைய குணமே பிள்ளைகளுக்கு, தாயுடைய போக்கே பிள்ளைகளின் போக்கு, தாயுடைய நடத்தையே பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். அவள் முன்மாதிரியாக வாழல்ல, அந்த குடும்பம் ஊருக்குள்ள சமுதாயத்துக்கே அவள், சமுதாயத்துக்காக பேசுகிற பேச்சுக்களும் கவனம். சொல்வார்கள் அரபியில, அல் பலா முவக்கலும் பில் மந்திக், சோதனை ரப்பு சாட்டி இருக்குது பேச்சிலையா, வாயை போட்டு பேசினோம் அந்த பேச்சை வச்சு நாங்கள் சோதிக்கப்படும். அதற்கு மூசான பிறக்கிற காலம், பனு இஸ்ராயில் உள்ள குழந்தைகளை பிறவுன் சொல்ற காலம். ஏன், அவன் கனவுல கண்டுட்டான், பனு இஸ்ராயில் ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அந்த பிள்ளையினால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து, இதனால் எல்லா பிள்ளைகளையும் கொள்ளட்டும். அதுக்குள்ளதான் அதற்கு மூசா அல்லாஹ் பிறக்க வைத்தார், பெட்டியில போட்டு ஆத்தில விட சொல்லும். குழந்தை பிறவுனுடைய வீட்டுக்கே போய் சேர்ந்திருக்கு, பிறவுன் அந்த பிள்ளையை கொல்லட்டும், இவன் விரோதியாக வரலாம். பிள்ளையை கண்டவுடன் பிறவுன் என்ன சொன்னா, பிள்ளையை கொள்ளு. ஆனால் பிறவுனுடைய மனைவி என்ன சொன்னா, லா தக்துலு, கொல்லக்கூடாது, இந்த பிள்ளையினால் லாபம் வரலாம். அதா அய்யஃபானா அவ் நத்தஹிலஹு வலதா, இந்த பிள்ளை நாளை எங்களுக்கு பயன் தரலாம். அந்த மனைவி நல்ல எண்ணம் தான். பிறவுன் அதற்கு மூசாவினால் பிறவுனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான், குழந்தையை கண்டவுடனே இந்த குழந்தையினால் லாபம் வரலாம் என்று பார்த்தவுடனே சொன்னாவே, அந்த பேச்சு அவருக்கு பயனாக மாறியது. பின்னால் பிறவுனுடைய மனைவி ஆசியா முஃமின் ஆகிறா, சுவர்க்கத்தை கண்டுகொண்டே உலகத்தை விட்டு போனான். ஹதீஸில் இருக்குது, கியாமத்தில் ரசூலுல்லாவுடைய மனைவிகளில் ஒருவராக பிறவுனுடைய மனைவி எழுபுவான். பிறவுன் அந்த பிள்ளையை கண்டவுடனே இவன் விரோதியாக வரலாம் என்று சொன்னான், அது கூட அரபு விரோதியாக, வார்த்தைகள் பொல்லாத, வார்த்தை பொல்லாத. ஆகவே இந்த பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக வீட்டு சூழலை உருவாக்குவதுதான் ஒரு தாயுடைய பொறுப்பு. வீட்டு சூழல் எப்படி இருக்கணும், வீட்டு வாயிலுக்குள்ளால் உள்ளே வந்தபோது பிள்ளைகளுடைய மனோநிலைமை எப்படி மாறணும், ஈமானுடைய சூழலா அல்லது ஷைத்தானுடைய சூழலா. உங்களோட வீடு எப்படி இருக்கு, வீட்டுக்குள்ள வர்ற பிள்ளைக்கு ஈமான் அதிகரிக்குது, அதனால் அவன் தொழுகைக்கு போறான், அதனால் அவன் குர்ஆன கையில் எடுக்கிறான், அதனால் அவருடைய நாவில தஸ்பீஹ் வருகிறது, சாப்பாட்டை எடுத்தாலும் ஜிக்ர் வருகிறது, சாப்பிடும் போது சுன்னத்து பேணுகிறான், தூங்கும் போது சுன்னத்தை பேணுறான், உடுக்கும் போது சுன்னத்தை பேணுறான், பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யறானா, அப்படி வீட்டு சூழல் இருக்கிறா, இல்ல வீட்டுக்குள்ள வந்தவுடனே தூஷணம் பாடுறான், வீட்டுக்குள்ள வந்தவுடன் சண்டை பிடிக்கிறான், வீட்டுக்கு வந்தா தாய்க்கு அடிக்கிறான், வீட்டுக்குள்ள வந்தா பாட்டு போடுறான், சாப்பிட்டால் இடது கையால சாப்பிடுறான், குடித்தால் இடது கைய போடுறான், இந்த சூழல் இருக்கிறா. அப்படி சூழலை மாத்துறதே தாயுடைய கையில் இருக்கு. உலகத்தில் ரெண்டு வகையான சூழல் தான் இருக்கு, தாய்மார்களை இந்த ரெண்டு வகையான சூழலில் எந்த சூழலை உங்க வீட்டில் வச்சிருக்கிறது அதை நீங்க தான் முடிவு செய்ய. முதலாவது சூழல் ஷைத்தானியா, இரண்டாவது சூழல் மலக்கானியா. மலக்குடைய சூழலா ஷைத்தானுடைய சூழல். உங்களோட வீடுகளை நீங்க பாருங்க, உங்களோட வீடு அநேகமாக 100க்கு 90 விதமான வீடுகள் ஷைத்தானுடைய சூழல். அப்படித்தான் வீடுகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த வீடுகளில் சாலிஹீங்கள் உருவாகுவதை எதிர்பார்க்கலாமா, தென்னை மரத்தை நாட்டிட்டு அதுல மாங்கி எதிர்பார்க்கலாமா. வீட்டு சூழல் இபிலீசுடைய சூழல், அங்கிருந்து அவுலியாக்கள் உருவாகுவதை பார்க்கலாமா, பார்க்க முடியாது. இபிலீசுடைய வீட்டுக்குள் இருந்து இபிலீசுகள் தான் உருவாக முடியும். உங்களோட வீட்டுடைய நாளாந்த அமல்களை கொஞ்சம் பாருங்க, ஒவ்வொரு பெண்ணும் சிந்திச்சு பாருங்க, 24 அவரும் இந்த வீட்டில் நடக்கிற அமல்கள் என்ன? ஒரு 9 மணி நேரத்தை தூக்கத்துக்கு கொடுங்க, 24 மணி நேரத்தில் 9 அவர் தூக்கத்துக்கு, ராவையில் 8 மணி நேரம், பகல்ல 1 மணி நேரம் கையூலா, 15 மணி நேரங்கள் முழிச்சிருக்கணும். இந்த 15 மணி நேரத்திலையும் நான் இந்த வீட்டுக்குள்ள செய்யற வேலையில் அதை பார்த்தாலே புரிஞ்சிடலாம், சைத்தானுடைய சூழலா ஈமானுடைய சூழலா. அதிகமான பெண்கள் என்ன செய்றாங்க, வீடுகளுக்குள் இருந்து கொண்டு புறம் பேசுறாங்க. ஒரு நாளையில் ஒரு புறஞ்சரி பேசாத விடுறீங்க, புறம் பேசாத வீடு, ரீபத் பேசாத வீடு இருக்கா? பெண்கள் இருவர் சேர்ந்தாலே பேசுறது அநேகமாக புறம்தான். 3வது அந்த இடத்துல இல்லாத ஒரு ஆளை போட்டு கழுவுறது, குறைஞ்சது மாப்பிளைய பத்தியாவது அல்லது நாணவ பத்தியாவது வாப்பவம் பத்தியாவது பக்கத்து வீட்டு காரிய பத்தாவது அந்த வீட்டுக்குள்ள கழுவுறதாவே. புறம் பேசின என்னாகும், அந்த இடத்துக்கு யார் வருவா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆன்ல ஆயத் இறக்கினார், உங்களில் ஒருத்தர் ஒருத்தரை புறம் பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ் புறம் பேச வேணாம் என்று சொல்றாரே, புறம்னா என்ன தெரியுமா? அத்ததுரூன மல் ஹைபா, சொன்னார்கள் அல்லாஹும் ரசூலுமே அறிந்தவர்கள், அல்லாஹுவ ரசூலுஹு ஆலம், சொன்னார்கள் திக்ருக அஹாக பிமா யக்ரா, உன் சகோதரன் இல்லாத இடத்தில் அவனுக்கு பிடிக்காத ஒன்றை பேசு. இதபுறம் தங்கச்சி இல்லாத இடத்தில் தங்கச்சியை பத்தி பேசுறது அவளுக்கு பிடிக்காத விஷயம், அவளை முன்னால் அதை சொல்லி இருந்தா மன வருத்தப்பட்டிருப்பான், அப்படியே அந்த விஷயத்தை பேசு. சஹாபாக்களுக்கு யார சொல்ல, நாங்க அவங்களை பத்தி பேசுற அந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் புறவா, அவள் செஞ்ச குற்றத்தை தான் பேசினோம், செஞ்ச தவறை தான் பேசினோம், உண்மையை கண்ணால கண்டதை தான் பேசினோம், புறவா. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையாக நடந்ததை சொல்றதுதான் புறம், நடக்காததை பேசுறது அபாண்டம். இல்லாத இடத்திலேயே பேசுறது புறம் பேசுறதால் அந்த வீட்டுக்குள்ள வர்ற பாதிப்பு என்ன? பாதிப்பு இன்னைக்கு பாருங்க, ஒரு ஒரு பேப்பர்ல குருநாகல் டவுன்ல ஒரு ஹோட்டல்ல பேரு போட்டு, இந்த ஹோட்டல்ல மனித இறைச்சினால் செய்யப்பட்ட பிரியாணி விற்கப்படுது என்று போட்ட, எப்படி சிக்கன் பிரியாணி அல்ல, மட்டன் பிரியாணி அல்ல, மனித பிரியாணி. அங்கே போலீஸும் வருவாங்க, ஊடகங்களும் அங்க வரும், ஊரு போய் சேர்ந்துடும், என்னடா மனித இறைச்சி போட்டு பிரியாணியா, ஆச்சரியம். ஆனால் நாளாந்தம் எங்க வீட்டில மனித பிரியாணி சாப்பிடுறோம், தெரியாது எங்க எந்த வீடுகளில் புறம் பேசப்படுகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் மனித இறைச்சி தின்ற உடல். அல்லாஹ் குர்ஆன் சகோதரன் மௌத்தான பிறகு அவருடைய ஜனாஸாவை சாப்பிட விரும்புவீங்களா? மனுஷனா இருந்த விரும்பமாட்டே. அவன் இல்லாத இடத்தில் அவனை பத்தி பேசுறதே அவன் சவத்தை சாப்பிட்டது போல, அந்த வீடு எவ்வளவு நாத்தம் அடிக்கும், மனுஷ இறைச்சி சாப்பிடுறவன். இதுதானே எங்களுடைய வீடுகளுக்கு பொறுப்படுத்த தாய் செய்த துரோகம். வீட்டிலே சைத்தானை விரட்டி வழக்குகளை கொண்டு வாழ்ந்து பணிக்கப்பட்ட தாய் அந்த பிள்ளைகளுக்கு செய்த துரோகம், அவர்களை வைத்துக் கொண்டு பேசின அந்த அவதூறு ரீபத் புறம். இது ஒரு துரோகம் வீட்டில் செய்ய. 2வது தவறு என்ன? இனபந்துக்களை சேர்ந்து வாழாமல் அவர்களை முறித்து கொண்டு வாழண்டு வழிகாட்டு கொடுக்கிறதே உம்மதா. உண்மையான உம்மா என்ன சொல்வா? எல்லா இனபந்துக்கள் இரத்த உறவுகளுடன் சேர்ந்து வா, இதைத்தான் பிள்ளைகளுக்கு காட்டுவா. தாயே வழிகாட்டி கொடுக்கிறா, நீ குடும்பத்தோடு சேராதே, அவர்களோடு விரோதியாக வாழே. அப்படி யாரும் சொல்லிக் கொடுப்பாங்களா? எந்த உமாவது வெளியால அப்படி சொல்றது இல்லை, ஆனால் அத வேற பாசையில சொல்றான். எப்படி சொல்ற? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சொல்ற, உன் வாப்பும்மா இப்படியான ஒரு பொம்பளை, நான் கல்யாணம் முடிச்சு போன புதுசுல எனக்கு இப்படி அநியாயம் செஞ்சா, உன் வாப்பட தங்கச்சி மாமி என்னோட இப்படி நடந்தா, உன் வாப்பட தம்பி சாச்சா அவன் இவ்வளவு அநியாயக்காரன், சாப்பாடு கொடுத்து கொடுத்து பிள்ளைகள்ட சொல்ற கதை, தூங்க வச்சுக்கிட்டு சொல்ற கதை. இந்த கதையெல்லாம் கேட்டா அந்த புள்ள நாளைக்கு வளர்ந்து வாப்பமோட உத்தாபகா செய்வானா? குரோதத்தை உண்டாக்குறீங்க உனக்கு. அந்த மாமியோட முகப்பத் வருவா, அந்த சாச்சோட அன்பு வருவா? யார் அந்த அன்பை துண்டித்தது? யார் அதுக்கு வழிகாட்டினது? யாரும் அல்ல, சேர்ந்து வாழ்ந்து காட்டி கொடுக்க வேண்டிய தாயே தன்னுடைய கையினால் பிள்ளைகளுடைய இனபந்தத்துவத்தை அறுக்கிறாள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கிட்டத்தட்ட குர்ஆன்ல 20 இடங்கள்ல இனபந்துக்களோட சேர்ந்து வாழ்ந்தார். துண்டித்து வாழ்ந்தவருக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகும் என்றான். சில அறிஞர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் எழுதியிருக்கிறாங்க, இரத்த உறவுகளோட கோவிச்சு கொண்டு இருப்பவர்களோட பயணம் செய்யறதும் கவனமாம். எங்க ரப்பட இடி விழுமோ தெரியுமா? இரத்த உறவுகளை முறிப்பவர்களுடன் பிரயாணம் செய்யறதும் ஆபத்தம், லானத் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். புறம் ஒரு பக்கம் இனபந்தத்துவத்தை முறிக்குகின்ற வழியை அவளே காட்டிக் கொடுக்கிறாள். மோசமான பேச்சு, அந்த தாயே அவளுடைய வாப்பாவோட பேசுறது முறை இல்லாமல், தாத்தாவோட பேசுறது முறை இல்லாமல், தங்கச்சியோட நடக்கிறது முறை இல்லாமல், தம்பியோட நடக்கிறது முறை இல்லாமல், கணவனோட பேசுறது முறை இல்லாமல், இதைத்தான் அந்த பிள்ளைகள் படிப்பார். சொல்ல போனால் அந்த வீட்டில் 15 மணித்தியாலத்திலும் அநேகமான நேரங்கள் பாவம் நடப்பதனால் அந்த வீட்டுக்குள்ளே இபிலீஸ் குடிகொள்றான். இதனால தான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதே இபிலீஸ விரட்டிட்டு போங்க. அபூ தாவூத் ரிவாயத் இருக்குது. வீட்டுக்குள்ள போன உடனே சலாம் சொல்லுங்க. அந்த சலாம் நீங்க கையில கொண்டு போற 100,000 காசை விட பெறுமதி. இந்த 100,000 காசு வீட்டில முசீபத்தை உண்டாக்கலாம். வீட்டில போடுற சலாம் வீட்டில் உள்ள நோய்களை அழிக்கும், வீட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும், வீட்டில் உள்ள கவலைகளை அகற்றும், வீட்டில் உள்ள பஞ்சத்தை நீக்கும். சொன்னார்கள் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹுவர்களுக்கு, அனஸ் வீட்டுக்கு போனால் சலாம் சொல்லுங்கள், அது உனக்கும் குடும்பத்துக்கும் பரக்கத்தா. வீட்டில நல்ல சூழலை உருவாக்குகின்ற பெற்றோர்கள் வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லுவாங்க. என்ன காலை வச்சு வீட்டுக்குள்ள போறீங்க? இடது காலா வலது காலா? மஸ்ஜிதுக்கு எத்தனையோ பேர் இடது காலை வச்சுட்டு வராங்க, வீட்டுல போயிடுவாங்களா? சுஃபியான் சௌரி, சௌரி என்றாலே அர்த்தம் காலை மாடு. அவர் ஏன் தனக்கு சௌரி என்றார்? மஸ்ஜிதுக்குள்ள இடது காலை வச்சு போய்பட்டு அந்த குற்றம் இனி நடக்காமல் இருக்க சௌரி என்று அவருக்கு பேர் சொல்லிக்கிறார். மாடு சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் அதற்குள்ள ஏராளமான பரக்கத்துகளை, ஏராளமான நோய் நிவாரணங்களை, ஏராளமான தீர்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கப்பலில பிரயாணம் போறார். அபூ தாவூத் ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கிறார். சின்னொரு படகில போய்த்தான் பெரிய கப்பல்ல ஏறணும். பெரிய கப்பல் கரைக்கு வரையில, சின்ன படகு வெளியாகும் போது ஒரு மனிதர் தும்முற சத்தம் கேட்டு, யாருக்கு? இமா அபூதா. கப்பலுக்கு போயிட்டு திரும்பவும் ஒரு தீனார் ரெண்டு தீனார் கொடுத்து கரைக்கு திரும்பவும் சின்ன படகுல வந்தார். கரைக்கு போய் திரும்பவும் கப்பலுக்கு வந்துட்டார். கேட்டா, ஏன் போனீங்க வந்தீங்க இவ்வளவு தூரம் கப்பலுக்கு வந்துட்டு திரும்ப போட்டுக்கு இறங்கி கரைக்கு போய் இறங்கின திருப்பறி வந்தீங்க? சொன்னாங்க, நான் வரும்போதே ஒரு மனிதர் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார், தும்மினார் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். அவர்கிட்ட போய் இரஹமுக்கல்லாஹ் சொல்லத்தான் நான் போனேன். அட, இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு நேரத்தை கொடுத்து இரஹமுக்கல்லாஹ் சொல்ல கரைக்கு போணுமா? சொன்னார்கள், கரைக்கு போனது வெறும் இரஹமுக்கல்லாஹ் அல்ல, நான் இரஹமுக்கல்லாஹ் சொன்னால் அந்த மனிதர் எனக்கு சொல்ல போற வார்த்தையை பாருங்க, யஹ்திகல்லாஹு வயுஸ்லிஹு பாலக, அல்லாஹ் உனக்கு ஹிதாயத் தந்து உங்களோட உள்ளத்தை சீராக்கட்டும். இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ஒரு வலியாக இருந்து அவர் கேட்கிற துவா கபூலானால் நான் அதிலே பிழைச்சு போயிட்டேன். சின்னொரு துவாவோட ஒருவர் அந்த இரவு கப்பலில் பயணிப்பவர்களே, ஒருவர் கனவு காண்றார், அபூ தாவூத் ரெண்டு தீனாரால கரை செய்தார், சலாமும் இப்படித்தான், வலது காலை வைப்பதும் இப்படித்தான். சின்னாவல் அல்லாஹ்விடத்திலே கபூலானால் குடும்பம் கபூலாகலாம். வலது காலை வச்சுப்போங்க, சலாம் சொல்லிப்போங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலதி வ கைரல் மஹ்ரஜி பிஸ்மில்லாஹி வலதினா பிஸ்மில்லாஹி கரதினா வ அலல்லாஹி தவக்கல். ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு? இந்த துஆவை ஓதிக்கிட்டு உள்ள போனா அந்த வீட்டு முகத்தில ஷைத்தான் நிற்கிறார். அவன் அடுத்து அவனுடைய ஊழியர்களுக்கு சொல்லுகிறான், லா மபீதலக்கும் வலா அஷா, இன்று இந்த வீட்டில இரவு தூங்கவும் முடியாது, இரவு சாப்பாடும் கிடைக்காது, புறப்படுங்க இந்த வீட்டுக்கு. ஓதாம போயுள்ள பூந்தாரா? உம்மா துஆ ஓதாம வீட்டுக்குள்ள பூந்தா? பாப்பா கடையில் இருந்து துஆ இல்லாம உள்ள வந்தா? இவளையும் சந்தோஷப்படுறான். இன்னைக்கு எங்களுக்கு ரெஸ்டூரண்ட் இந்த ஊடுதான், ராவு சாப்பாடும் இங்க தங்குறதும் இங்கதான். இவளீசுடைய களமாக மாறு ஒரு துவா. இதனால் புற பேசுவதை வீட்டிலே விடுங்கள், உறவு முறையை துண்டிப்பதை விடுங்கள், அதற்கு பதிலாக வீட்டிலே குரான் ஓதுங்கள், குர்ஆனுக்கு என்ற ஒரு நேரம் வைங்கள், முழு வீட்டுக்குள்ளும் அந்த குர்ஆனுடைய சப்தம் கேட்கட்டும். ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு விரண்டோடுவார்கள், பரக்கத்துடைய சூழல் அந்த வீட்டுக்குள்ளே உருவாகும். மற்றவர்களுடைய குறைகளை சொல்லுவதை விடுங்கள், நல்லவைகளை பேசுங்கள். குடும்பம் இணைஞ்சி வாழும் நல்ல அஹ்லாக்குள்ள பிள்ளைகளா அவங்களோட பிள்ளைகள் வருவாங்க. பிள்ளைகளின் விஷயத்தில் கவலைப்படுங்கள், கவலைப்படுங்க. தந்தையா உங்களோட பொறுப்பு என்ன? மகள் படிப்புக்காக வெளியில போக போறா, முழு பரிதாவோட போறா. அவ போடுற பரிதா அவட கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க, முழுமையா முகத்தை மூடிட்டு செய்யற வேலையை பாரு, ஏசுறாங்களா இல்லையா? பரிதா, பரிதா குற்றம் அல்ல, குற்றம் அல்ல. பரிதா பெண்ணுடைய கற்பை பாதுகாக்கும் என்று இஸ்லாம் சொல்லல, பரிதா ஆண்களுடைய கண்ணுக்கு பாதுகாப்பு, கண்ணால் விபச்சாரம் செய்வதிலிருந்து பரிதா பாதுகாக்கும். ஆனால் ஒரு பெண்ணுடைய கற்புக்கு பாதுகாப்பு அவளோடு தோளோட தின்று போகின்ற மகரமான உறவு. பரிதாவும் வேணும், மகரமான ஆண் துணையும் தேவை. இப்ப அவள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். கலீஃபா மாமூனுடைய காலத்தில், ஹஜ்ஜுடைய காலம், மினாவிலே கல்லு வீசுற ஜமராத் எல்லாம் இருட்டான பகுதி, பெண்கள் இரவில் வருவாங்க கல்லு வீசி. ஒரு பெண் தனியாக வந்தால் அங்கே இருந்த ஒரு கெட்டவன் அந்த பெண்ணுடன் தவறாக நடக்க முயற்சித்தான், தப்பிக்கொண்டு அந்த பெண் போயிட்டான். அடுத்த நாளும் மினாவிலே கல்லறிய வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கெட்டவன் தவறாக நடக்க நினைத்தான், ஆனால் அல்லாஹ் அவளை பாதுகாத்தால் போயிட்டான். மூணாவது நாள் அவள் வரும்போது தன்னுடைய சகோதரனையும் கையோடு கூட்டிக் கொண்டு வந்தால் அன்று இவனால் முயற்சி செய்ய முடியல. அவனே ஒரு கவிதை படிக்கிறான், இடையன் இல்லாமல் வருகின்ற ஆடுகளுக்கு ஓனாயினால் ஆபத்து, இடையனோடு வருகின்ற ஆடுகள் ஓனாயிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அந்த இடையன் தான் மகரமாக துணையாக போற நீங்க பரதா இருக்குது. வீட்டுக்கு வெளியிலே போகும் போது ஆணுடைய துணை இல்லையா, அந்த பரிதாவுக்கு எந்த விதமான பாதுகாப்பு உத்தரவாதமும் இல்லை. மஹரம் துணை கட்டாயம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃபிலே 16 அறிவிப்பாளர் வரிசைகள் இருக்கிறது. மன்கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் என்ற ஒருத்தன் இருக்கிறான் என்று மனசுக்குள்ள ஈமான் இருக்குதோ, மறுமை என்ற ஒரு நாள் இருக்குது, கியாமம் என்ற ஒரு நாள் இருக்குது, எழுப்பி கேட்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த பெண்கள் மஹரமான ஆணோ கணவனோ இல்லாமல் பிரயாணம் போகவே வேண்டாம். புகாரியில முஸ்லிம்கள் இருக்குது. இதனால் அறிஞர்கள் எழுதுறாங்க, இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பிரயாணம் என்பது ஊருடைய போர்டருக்கு வெளியில போறது, ஊருக்கு வெளியில போறதுதான் பிரயாணம். அதனாலதான் கசூரி ஜெப வெளியில போயிட்டீங்க. ஊருக்குள்ளே பெண்கள் குழுவாக சேர்ந்து முறையாக உடுத்து போறாங்களா, அது தப்பு சொல்றதுக்கு இல்ல. ஊருக்கு வெளியிலே போகும் போது மஹரம் பருள் ஐ, மஹரம் இல்லையா, பருளான பயணங்கள் மட்டுமே ஊருக்கு வெளியில் குழுவாக பெண்கள் சேர்ந்து போகலாம். ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜி பருள் பணம் இருக்குது, ஹஜ்ஜிக்கு போக ஹஜ்ஜி கடமை, அவளோடு போக மஹரம் இல்லை, அல்லது மஹரம் இருக்கிறார்கள் மஹரமுக்கு காசு இல்லை, இப்ப நம்பிக்கையான கூட்டத்தோடு சேர்ந்து அவள் ஹஜ்ஜிக்கு போகலாம். இக்கட்டான ஒரு வைத்திய தேவை, வைத்தியர்கள் போகணும், ஊருக்குள்ள ஒரு ஆபத்து, தப்பி ஊரை விட்டு போகணும், அந்த பிரயாணங்கள்ல போகலாம், அது பிரச்சனை இல்லை. சுன்னத்தான உம்ரா கூட மஹரம் இல்லாமல் போறது ஹராம். சுன்னத்தான ஹஜ்ஜி கூட பெண்கள் குழுவாக சேர்ந்து போறது ஹராம். தெளிவாக இருந்து யாரு போன்றாங்க, இதனாலதான் ஒரு சஹாபி வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூல் அல்லாஹ், என்னுடைய பெயர் அல்லாஹ் பாதையில போற லிஸ்டில் எழுதப்பட்டிருக்கிறது ஜிஹாதுக்கு, என் மனைவி ஹஜ்ஜுக்கு போக தயாராகிறார், அல்லாஹ் பாதையில போகட்டா அல்லது இந்த மனைவியோடு போகட்டா. புகாரியில ரிவாயத் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட இடத்துக்கு நான் வேறால போட்டுக் கொள்றேன், நீங்க மனைவியோட சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போங்க, மனைவிய மானம் ஜிஹாதை விட பெரிய. இதுதான் பிள்ளை வளரும். சும்மா சாப்பிட போடுறதும் உடுத்து அழகு பார்க்கிறதும் நல்ல மாஸ்க் எடுத்த உடனே அதை கொண்டு போய் விரை அடிக்கிறதும் இல்ல. இதுதானே இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கடமை என்று நினைக்கிறார். நல்ல ஸ்கூல்ல போட்டு படிப்பிச்சு, நல்ல ரிசல்ட் காட்டி, நல்ல கிளாஸ் அனுப்பி, அதை சம்பட்டம் அடிச்சு, அதை வச்சு நல்லொரு இடத்துல நிக்காக செஞ்சு கொடுத்தா பாப்பா நினைக்கிறா நான் தப்பவில்லை. அவளால் வந்த ஒவ்வொரு பார்வைக்கும், அவளது உடல் பட்ட ஒவ்வொரு இடத்துக்கும் நீனும் சேர்ந்துதான் கியாமத்தில் ஜவாபு சொல்ல. அந்த வீட்டுக்குள்ளே தாய் செய்கின்ற பொறுப்பென்ன, நன்மையை வீட்டுக்குள்ளே ஏவரதும், பிள்ளைகள் தவறு செய்யும் போது அதை பார்த்து அங்கீகரித்து சிரிக்காமல், அதை கண்ணும் காணாதது போல் நடந்து கொள்ளாமல், அந்த தீமையை முறையாக தடுப்பதும் ஒரு தாயுடைய பாரிய பொருள். எத்தனை பேர் இதை செய்யறாங்க, உள்ள பேசுறது பிழை என்று தெரியுது, பிழை என்று சொல்லிக் கொடுக்கிறீங்களா, தம்பி நானாவோட நடந்து கொள்ற முறை பிழை என்று தெரியுது, அப்படி இல்லப்பா இப்படி நடவு என்று உமா சொல்லிக் கொடுக்கிறா, அடுத்த வீட்டுக்காரனோட மகன் நடந்து கொண்ட முறப்பில மகனை கொண்டு வந்து நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லிக் கொடுக்கிறதுண்டா? நிறைய பேர் இத வாய திறந்து சொல்லவே தயார். கிதாபில் எழுதி இருக்கிறாங்க, ஒரு நீதிபதியிடம் ஒரு வாலிபனை கொண்டு வந்தார். ஒரு வாலிபர் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் நீதிபதியிடம். என்ன பெரியொரு களவு செஞ்சிட்டான். நீதிபதி வழக்கு விசாரித்து இறுதியிலே தீர்ப்பு செய்கிறார். களவெடுத்தது உறுதி, ஆகவே இவன கையை விட்டு களவுக்கு தண்டன கைவிட்டது. அந்த வாலிபர் நீதிமன்றம் அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு சத்தம் விட்டார். என்ன சொன்னார்? நீதிபதியே, இந்த கைய வெட்டுறதுக்கு முன்னால் இந்த தாயோட நாக்க வெட்டு. நீ களவெடுத்து உம்மட நாக்கையும் வெட்டணும். அந்த பெண் என்ன தவறு செஞ்சா? இவன் சொன்னான், நான் சின்ன வயதில் இருக்கும் போதே அடுத்த வீட்டு கோழி விட்ட முட்டையை வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு வந்தேன். இதை இந்த உம்மை கண்டா அவட வாய உசுப்பல்ல பார்த்துட்டு சிரிச்சிட்டு சும்மா இருந்தா, அன்றே இது களவு, இது தவறு, இதால வீட்டுக்கு முசீபத் வரும், மோசமான பழக்கம் உன்னிடத்தில் உண்டாகும் என்று நாவ அசத்து சொல்லியிருந்தால் பெரிய களவுக்கு இந்த கை போயிருக்காது. அவள் நாவை பயன்படுத்தாமைதான் நான் ஒரு கள்ளனாக மாறக்காரன். இது போல எத்தனை பிள்ளைகள் என்று புடுக்காரனாக மாறியிருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் துரோகிகளாக மாறியிருக்கிறார்கள், கள்வர்களாக மாறியிருக்கிறார்கள், தொழுகை இல்லாதவர்களாக மாறியிருக்கிறார்கள், ஊருக்கு ஆபத்தை ஏற்படுத்துபவர்களாக மாறியிருக்கிறார்கள். காரணம், தாய் தந்தையர்களுடைய நாவு பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்ததனால். அல்லாஹ் மூமினான் ஆண்களை பெண்களை என்ன சொல்றார்? ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்த போவர்கள். எதில? நலவை ஏவி தீமையை தருகிறது. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை சுவனத்தில் ரசூலுல்லாஹுடன் இருக்கக்கூடிய ஒரு பெரியோரு சந்தர்ப்பமாக குழந்தைகளினுடைய தர்பியா, வீட்டிலே மலக்குகளுடைய அழகான சூழலை ஏற்படுத்தும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஆகவே இவற்றை சரியாக பயன்படுத்தி வீடுகளில் உள்ள, நடைமுறையில் உள்ள, பொருட்களாக உள்ள, உடையாக உள்ள, உணவாக உள்ள எல்லா ஹராமும் சைத்தானுக்கு விருப்பமானவைகள் அப்புறப்படுத்தப்பட்டு வீட்டிலே அல்லாஹுக்கு விருப்பமான செயல்கள், அல்லாஹுக்கு விருப்பமான உணவுகள், அல்லாஹுக்கு விருப்பமான ஆடைகள், இதை மட்டும் வைத்து தீனுடைய சூழலை வீட்டில் உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவருடைய விருப்ப பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஆவானா. அல்ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.